Hello, this is Alai Nagaram, the podcast that explores urbanism on and along the sea. I am Niranjana, your host and the producer of this podcast. I thank the Leverhulme Trust, the LSE Department of Geography and Environment, and LSE Research and Innovation for funding and supporting this podcast. In its first series, the podcast will feature academic research on the coastline of Tamil Nadu in southeastern India. This series is edited by Tennarasu, and its artwork designed by Arivaragan, both artists based in Chennai. We have with us today A. Bhagat Singh and Prabhakar Jayaprakash, anthropologists studying and working with fishers along the coastline of Tamil Nadu. Bhagat Singh is a postdoctoral researcher based at the French Institute of Pondicherry, working on a multi-sited project on coastal transformations and fisher well-being. His PhD from Pondicherry University is an account of the social and ecological lives of Pattinavar, the prominent fishing caste in the Coromandel Coast of northern Tamil Nadu. Prabhakar Jayaprakash is a PhD candidate at the Tata Institute of Social Sciences in Mumbai, researching labor and migration among fishers in the Park Bay coastal region in southern Tamil Nadu. He is also currently based at the French Institute of Pondicherry as he writes up his thesis. This is a special episode for the podcast because it will predominantly be in Tamil, or more like Tanglish really, that is Tamil in grammar but using several English words as conversations usually go. In that spirit, let me start with an introduction to the researchers in Tamil. இன்னைக்கு நம்முடன் உரையாட ஆ. பகத் சிங் மற்றும் பிரபாகர் ஜெயபிரகாஷ் இரு மானுடவியல் அறிஞர்கள் வந்திருக்காங்க. இவங்களோட ஆய்வு தமிழகத்தின் கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வையும் வாழ்விட சிக்கல்களையும் மையமாக கொண்டது. பகத்சிங் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் தனது முனைவர் பட்டத்தை பெற்று பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் ஆய்வாளராக பணிபுரிகிறார். இவரது ஆய்வு வட தமிழகத்தின் பட்டினவர் எனப்படும் மீனவ சமூகத்தை குறித்தது. பிரபாகர் மும்பையில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் என்ற நிறுவனத்தில் தனது முனைவர் பட்டத்துக்கான ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். இவரது ஆய்வுக்களம் பார்க் பே எனப்படும் தென் தமிழக கடற்கரையாகும். வணக்கம் பிரபா, பகத், இந்த பாட்காஸ்ட்ல கலந்துக்க ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. உங்க ரெண்டு பேரோட ஆய்வை பத்தி முதல்ல சொல்லி தொடங்கலாமா? அதை உங்க பிஹெச்டி தீசிஸ் வந்து தமிழக கடற்கரையில வெவ்வேறு பகுதிகள் பத்தினதுன்னு தெரியும். அது எந்த பகுதிகள், அதோட தனித்தன்மை என்னன்னு சொல்றீங்களா? அதுல இருந்து இந்த ஆய்வு கட்டுரைய நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுற எண்ணம் எப்படி வந்தது?
வணக்கம், என் பேரு பிரபாகர் ஜெயபிரகாஷ். என் ஆய்வு எது சார்ந்தது அப்படின்னா பார்க் பே, பார்க் நீரிணைப்பு பகுதின்னு சொல்லுவோம். ராமேஸ்வரம் இருந்து இலங்கைக்கு நடுவில் உள்ள அந்த நீரிணைப்பு பகுதி. ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து அந்த நீரிணைப்பு பகுதிக்குள்ளே வருது. நான் ஸ்பெசிஃபிக்கலாக வந்து ராமேஸ்வரம் பாமன் தீவை மையப்படுத்தி என்னோட ஆய்வு இருக்கு. முக்கியமாக நான் வந்து லேபர் ஹிஸ்ட்ரி சார்ந்து நான் அந்த ஆய்வை பண்ணிட்டு இருக்கேன்.
வணக்கம், என் பேர் பகத்சிங். முதல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரஞ்சனாவுக்கு. ஸோ என்னுடைய ஆய்வுக்களம் என்பது சென்னையை அடுத்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்லவர்காடு பகுதி மீனவர்கள் மையமாக வச்சு என்னுடைய முனைவர் பட்டத்திற்கான ஆய்வை செஞ்சேன். பொதுவாக மானுடவியல் என்னும் போது பாரம்பரிய சமூகங்கள் பற்றிய ஆய்வுகள் அதிகமாக இந்திய சூழலில் செய்யப்படுது. அது குறிப்பாக பழங்குடிகளை பற்றி செய்யப்படுது. அதில் மீனவர்கள் பற்றி ஒரு ஆய்வு பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இந்த ஆய்வு துவங்கியது. ஸோ நான் ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கான்செப்ட்லேருந்து மீனவர்களை பற்றி ஆய்வு செய்யலாம் அப்படின்றதான் வந்து அவங்களோட பாரம்பரிய சமூக தலைமை சம்பந்தமாக ஆய்வு பண்ணலான்ற மாதிரி தான் முதல்ல ஒர்க்கை தோங்கினேன். ஸோ களத்திற்கு போன பிறகு களம் கொடுத்த படிப்பினை என்பது வேற ஒன்றா இருந்தது. ஸோ குறிப்பாக அவங்களுடைய வள மேலாண்மையில் அந்த பாரம்பரிய தலைமையினுடைய பங்களிப்பு என்ன, இந்த காலகட்டங்களில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத வந்து என்னுடைய ஆய்வு பட்டத்தினுடைய பகுதியாக படித்தேன். ஸோ இது பொதுவாக எல்லா பாரம்பரிய சமூகங்கள் குறித்து ஆய்வுலையும் செய்யக்கூடிய ஒரு தலைப்பு தான். என்ன மாறுபாடுன்னு சொன்னால், இந்த பகுதி நான் குறிப்பாக ஆய்வு மேற்கொண்ட திருவள்ளூர் மாவட்ட பகுதி என்பது கடந்த 20-25 வருஷத்தில் அதிகமாக தொழில் வளர்ச்சிக்காக பல தொழிற்சாலைகள் வந்து உருவாக்கப்பட்ட பகுதி. அப்போ ஒரு பாரம்பரிய தொழில் சார்ந்த மக்கள் மத்தியில அந்த அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கக்கூடிய பகுதியில திடீர்னு வந்து ஒரு அசுரத்தனமான ஒரு தொழில் வளர்ச்சி வரும்போது அவர்களுடைய பாரம்பரிய தொழில் எப்படி வந்து பாதிக்கப்படுது, அந்த தொழில் பாதிப்பு எப்படி வந்து அவர்களுடைய பண்பாட்டு வாழ்க்கையில தலையிடுது அப்படின்றதான் வந்து ஆய்வோடைய மைய கருவா வச்சு முடிச்சேன். இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ சோழமண்டல கடற்கரை முழுக்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சம்பந்தமான ஆய்வுகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுன்னு ஒரு பகுதியா கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள் சம்பந்தமான ஒரு ஆய்வுல போயிருக்கு.
இப்போ உங்க ஆய்வு கட்டுரை நீங்க அனுப்பிச்சு வச்சிருந்தது, அதோட டைட்டில் வந்து COVID-19 ஃபிஷர் கவுன்சில்ஸ் அண்ட் த ஸ்டேட் கவர்னன்ஸ் இன் த கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு. அதோட ஒரு மெயின் கேரக்டர், முக்கியமான அதுல ஒரு கேரக்டர் என்னன்னா அந்த ஊர், மீனவ ஊர் அப்படிங்கிறது. அந்த ஊர் அப்படின்றதுக்கு என்ன பொருள், ஊர்னா அது எங்க அமைஞ்சிருக்கும், அதோட கட்டமைப்பு என்ன, இயற்கை ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி அது என்ன கட்டமைப்பு. நீங்க ஒர்க் பண்ற இந்த ரெண்டு ரீஜன்ல பாக்பே சோழமண்டல கடற்கரை இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரியானதா ஊருங்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆய்வு கட்டுரை வந்து கோவிட் வந்த சமயத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா March 24 டிக்ளேர் பண்றாங்க. ஸோ March 23 April 14 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லாக்டவுன் இருந்துச்சு 2020. இது வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் கோவிட். அப்போது நாங்கள் முதல்ல ஒரு ஃபிஷரி செக்டரில் ஒர்க் பண்ணுற ரிசர்ச்சர்ஸ் எல்லாரும் இந்த செஞ்சோம்னா ஒரு 14 பேர் ஒட்டுக்காக சேர்ந்து என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து கோவிட் லாக்டவுன் மெஷர்ஸ் வந்து வெவ்வேறு செக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிஷர்ஸ் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறதுக்காக ஒரு 2 டைமில் நாங்கள் அந்த ஆய்வை மேற்கொண்டோம். அந்த ஆய்வு வந்து அதோட ஒரு பகுதி இல்லைன்னா அது ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நாங்கள் இந்த பேப்பரை பார்க்குறோம். இந்த பேப்பரை அதாவது கோரமண்டல் கோஸ்ட்டும் அதே மாதிரி பாக்பேயை பார்த்தீங்க அப்படின்னா, கோரமண்டல் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷிங் ஹேம்லெட்ஸ் வந்து சிங்கிள் காஸ்ட், அதாவது ஒரு சாதியை சார்ந்த மக்கள் தான் வந்து இருப்பாங்க. வேற பாக்பேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் 1 சாதிகள் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, இப்போ 1960களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட், அதாவது ப்ளூ ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக ஆர்டிஷனலாக ஃபிஷ் பண்ணிட்டு இருந்த மக்களை அரசாங்கம் வந்து டெக்னாலஜிக்கல் இன்புட் கொடுத்து அதே மாதிரி ஃபண்டிங் கொடுத்து அவங்களோட ஃபிஷரிஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இந்தோ நார்வேஜியன் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்தோ நார்வேஜியன் ப்ராஜெக்ட் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, கவர்னன்ஸ் சிஸ்டம் வந்து மாற்றம் வருது. ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் குரூப்பாக வந்து ஒன்று சேர்றாங்க. ஸோ இப்போ பாக்பேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷரிஸை சார்ந்து எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஷனல் கிராஃப்ட் அசோசியேஷன் இல்லை அப்படின்னா மெக்கனைஸ்ட் கிராஃப்ட் அசோசியேஷன்ஸ்ன்ட்டு 2 பிரிவாக இருக்குது. இந்த 2 பிரிவில் ஒரு ஊரில் 10, 5, 4 இந்த மாதிரி பல நம்பர்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாமனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஷனல் அசோசியேஷன் 6 அசோசியேஷன் இருக்குது. ஸோ இந்த 6 அசோசியேஷன் தான் வந்து அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்களுக்குள்ள அதே மாதிரி ரிசோர்ஸ் சார்ந்து மீன் பிடித்தல், கரையில் வர பிரச்சனை இந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. அங்கே ஊர் பஞ்சாயத்துங்கிற ஒரு சிஸ்டம் கிடையாது. வேற கோரமண்டல் கோஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பஞ்சாயத்துங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை ப்ளே பண்ணுது.
2 பஞ்சாயத்து இருக்கு, ஒன்று வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து, ஒன்று வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் மூலயமா சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட நிர்வாகத்தின் கீழே வரக்கூடியது வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு ஒரு சட்டம் வரையறுக்கு. அப்போ ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி காட்டுவதற்காக அகாடமிக் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் வில்லேஜ் பஞ்சாயத்துன்றது பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனையும், இந்த பாரம்பரிய பஞ்சாயத்து என்பதை ஊர் பஞ்சாயத்து அப்படின்றதையும் அடையாளப்படுத்துகிற இது இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ இந்திய சமூகத்தில் எல்லா சமூக கட்டமைப்பு பல்வேறு அடுக்குகள் கொண்டதுன்னும் போது கிராம அளவில் எல்லா இடத்துல எல்லா சாதிகளுக்குமே வந்து இந்த பஞ்சாயத்து கவுன்சில் இருக்கிறது என்பது இயல்பான விஷயம். ஸோ அதில் பழங்குடிகள் மீனவர்கள் மத்தியில் இந்த இதுக்கு வந்து ஊர் பஞ்சாயத்துக்கு வந்து அதிகமான மக்களோட உயிரோட்டமான ஒரு உறவோட இன்னைக்கு வரைக்கும் வந்து நீடிக்குது அப்படின்றது தான். ஸோ என்ன மற்ற ஊர் பஞ்சாயத்துகளுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னால், மற்ற ஊர் பஞ்சாயத்துகள் அந்த ஊரில் இருக்க டாமினன்ட் காஸ்ட் எதுவோ அது வந்து மற்ற ஜாதிகளையும் சேர்த்து தன்னோட ஆளுமைக்கில் வச்சுக்கும். பட் மீனவ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பிரபாஸ் சொன்ன மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி மட்டுமே வாழக்கூடிய கிராமம் என்பதால் அது மீனவர்களுடைய வாழ்வியலுக்கு உட்பட்டு சமூக சமூகம் சார்ந்த விஷயங்களை சோசியல் கண்ட்ரோல் மெக்கானிசத்தை மெயின்டைன் பண்ணுறது ஒரு பக்க வேலை, ரெண்டாவது ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்ட அது ஃபிஷிங் ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மேனேஜ் பண்ணுறது ரெண்டாவது வேலைன்ற மாதிரி இந்த ஸ்பேஸ்குள்ளே இயங்குவது மட்டும்தான் வந்து ஊர் பஞ்சாயத்து. ஸோ அது பாரம்பரியமாக இயங்கக்கூடியது அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அதுக்கு. ஸோ இன்றைக்கும் நிறைய ஸ்காலர்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் மீன் வளம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அமைப்புகள் வந்து இந்த ஊர் பஞ்சாயத்துகளையும் வந்து நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணும், இப்படி பஞ்சாயத்து ராஜ் ஆக்டில் வந்து பெசா ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க, ட்ரைபல் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வந்து ஜுடிஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது, அந்த அந்த ஊர் பஞ்சாயத்தை முடிவெடுத்தால் கூட அதை வந்து சட்ட ரீதியான முடிவு எடுத்ததுக்கு ஈக்குவலாக வச்சு பேசுகிற ஒரு தன்மை இருக்கும். ஸோ அதே போல் வந்து மீனவர் பஞ்சாயத்துகளையும் வந்து பயன்படுத்தணும் நிறைய ஸ்காலர்ஸ் விவாதிக்கிறாங்க. ஸோ காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கும் அரசாங்கத்தினுடைய ரெகுலேட்டரி மெக்கானிசத்துக்கு ஈக்குவலாக இந்த பஞ்சாயத்துகள் கிராமங்களில் ஆளுமை செலுத்துது அப்படின்றது தான். ஸோ நிர்வாக கட்டமைப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய 18 வயசு தாண்டிய ஆண்கள் எல்லாரும் வந்து ஊர் பஞ்சாயத்தினுடைய உறுப்பினர் ஆவதற்கான ஊர் வரின்னு போடுவாங்க டேக்ஸு. ஸோ வரி செலுத்துனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஊர் பஞ்சாயத்து ஒரு மெம்பர் ஆகிடுவீங்க. ஸோ ஒரு காலத்தில் பாரம்பரிய பஞ்சாயத்துகள் இருந்தது. இப்போது கோரமண்டல் கோஸ்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மீனவர்கள் வாழக்கூடிய சாதியாக இருக்கிறது வந்து பட்டினவர்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டினவர் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊர் தலைவர் அப்படின்ற ஆளை வந்து சிட்டியார் அப்படின்ற டைட்டில் கொடுத்து தான் வந்து அடையாளப்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாரம்பரியமாக இருந்தது. இப்போது ஒருத்தர் ஊர் சிட்டியாராக இருந்தாருன்னு சொன்னால் அடுத்த ஒரு பையன் பேரன்னு அப்படியே பிரைமோஜன் வச்சுருந்த மாதிரி அப்படியே அது கண்டினியூ ஆகும். இப்போது 2000 அப்புறம் அது அந்த கட்டமைப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஒரே ஃபேமிலியிலேருந்து வரணும் அவசியம் கிடையாதுன்ற விஷயங்கள்லாம் உடஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆனுவல் ஜென்ரல் பாடி மாதிரி ஊரில் இருக்க மக்கள்லாம் கூடி ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறது. அந்த நிர்வாகம் ஒரு வருஷம் தன்னுடைய கிராமம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் கவனிக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கணக்குலக்கெல்லாம் பார்த்துட்டு அந்த நிர்வாகத்தை மாற்றிட்டு புது நிர்வாகத்தை கொண்டு வர்றதுன்னு இன்னைக்கு நிர்வாக கட்டமைப்பு கிட்டத்தட்ட கோரமண்டல் கோஸ்ட் இப்போ நான் டிராவல் பண்ணுற கலர்காடு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ஆரம்பித்து நாகப்பட்டினம் கோஸ்ட் வரைக்கும் வந்து இந்த ப்ராசஸ் தான் இருக்கு. இப்போ எக்ஸிபிஷன்
நான் ஒரு ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த நார்வே இண்டோ நார்வேஜியன் ப்ராஜெக்ட் சொன்னேன்ல, இப்போ கோரமண்டல் கோஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊர் நிர்வாகம்ங்கிறது வந்து ஆர்டிஷனல் ஃபிஷரிஸ் சார்ந்த விஷயம் மட்டும்தான் இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. மெக்கனைஸ்டு போட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஹார்பர் பேஸ்டான போர்டிங் இருக்கிறதுனால ஹார்பர் பேஸ்டான இருக்கக்கூடிய படகுகள் எல்லாமே வந்து ஹார்பர் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி ட்ராலர் அசோசியேஷன்ஸ்குள்ளே வருது. ஸோ இந்த ஊர் நிர்வாகம்ங்கிறது வந்து லார்ஜ்லி வந்து ஆர்டிஷனல் ஃபிஷிங் சார்ந்தது ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து ஊர் பஞ்சாயத்தில் ஒவ்வொரு தலைக்கட்டுங்கிறதே வந்து ஆண்கள் சார்ந்த விஷயம். இப்போ ஒரு 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 குடும்பத்தில் ரெண்டு ஆண்கள் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் தான் அந்த ஊர் நிர்வாகத்தில் வந்து மெம்பர் ஆக முடியும். அந்த பெண்கள் வந்து அதில் வந்து இப்போ ஒரு குடும்பத்தில் பெண்கள் முன்னெடுக்கிற குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது விமன் லெட் ஹவுஸ் ஹோல்டுன்னு வச்சுக்கோங்களேன், நாலு பெண்கள் இருந்தாலும் 18 வயசுக்கு மேல இருந்தாலும் அவங்க வந்து மெம்பர் ஆக முடியாது.
இன்னொரு கேள்வி நீங்க சொன்னதுல எனக்கு இருந்தது வந்து ரிசோர்ஸ் கவர்னன்ஸ் பத்தினது. அதுல வந்து ஆர்டிசனல் மெக்கனைஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கேட்டகரியில எதுக்கு ஆர்டிசனல் மேல ஆர்டிசனல் ஒர்க்கு மேல வந்து இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு ஓரளவு நிர்வாக உரிமை இருக்கு, பெரிய அளவுலயே அவங்களுக்கு தான் இருக்கு, மெக்கனைஸ்டுனா அவங்களுக்கு இல்லை அப்படின்றீங்க. மெக்கனைஸ்டுக்கும் ஆர்டிசனலுக்கும் நம்ம ஆங்கிலத்துல இல்ல அகடமிக் இதுல வந்து இது ரெண்டையும் வந்து வேறுபடுத்தி பாக்குறது ஒரு புக்கம் இருக்கட்டும், பட் மீனவர் மத்தியில இத ரெண்டையும் எப்படி வேறுபடுத்தி பாக்குறாங்க? இப்ப மெக்கனைஸ்டுனா என்ன? எல்லா போட்லயும் இப்ப மோட்டர் இருக்கு, அப்ப மெக்கனைஸ்டுனா இந்த ஊர்களை பொறுத்த மட்டும் எதை மெக்கனைஸ்டுன்னு அவங்க அக்செப்ட் பண்றாங்க? லான்ச்சையா இல்ல ட்ராலர் இருந்தாளா, என்ன அதுக்கான கேட்டகரி என்ன?
இப்ப நான் வந்து சோசியல் மூவ்மெண்ட்லயும் பயணிக்கிறேன், அகடமிக்ஸ்லயும் பயணிக்கிறேன். இங்க பேச வேண்டியது அங்க பேசிடுவோம், அங்க பேச வேண்டியது இங்க பேசிடுவோம், ரெண்டும் குழப்பம். இப்போ ஒரு பாலிசி வருதுன்னா பாலிசியில வந்து ஆர்டிசனல் நம்ம ஸ்மால் ஸ்கேல் ஃபிஷர்ஸ் மெக்கனைஸ் ஃபிஷர்ஸ்னு டெர்மாலஜி வருது. நம்ம அதை வந்து தமிழ் படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜில் மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா குழப்பம் வந்துடும். இப்போ ஆர்டிசனல் ஃபிஷர்னா ஸ்மால் ஸ்கேல் ஃபிஷர்னா யாரை மீன் பண்ணுறாங்கன்னா, ஈவன் இப்போ காசிமேடு ஹார்பர் மெக்கனைஸ்டு ஃபிஷிங் ஹார்பர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மெக்கனைஸ்டு போட்ட கூட வந்து ஸ்மால் ஸ்கேல் ஃபிஷர்ஸ் கேட்டகரியில் தான் வந்து ஆஸ் பர் அந்த இன்டர்நேஷ்னல் லா படி பார்த்தீங்கன்னா வருது. பட் நம்ம இங்கே லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆர்டிஃபிஷியல் ஃபிஷர்னு யாரை சொல்கிறாங்கன்னா, ஒரு சாதாரண கட்டுமரத்துலேயோ வல்லத்திலேயோ இல்லை வத்தையிலேயோ எந்த ஒரு ஒரு மோட்டரைஸ்டு இன்ஜின் கூட இல்லாமல் ஒரு நம்மளுடைய உடல் உழைப்பை செலுத்தியே படகு ரோவ் பண்ணுறதுக்கோ வலையை போட்டு எடுக்கிறதுக்கோ முழுக்க முழுக்க மனித உழைப்பை மட்டுமே பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது தான் வந்து ஆர்டிசனல்னு அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னன்னா, இங்கே நம்ம களத்தில் வச்சு பார்க்கும்போது மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அது வரைக்கும் உடன்பாடும் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிராமங்கள் சார்ந்து கிராமங்கள்ல இருந்தே பழைய கட்டுமரங்கள் வந்து பலகாலமாக அந்த உட்டன் லாக வச்சு கோல்னு சொல்லுவாங்க இல்லை தலான்னு சொல்லுவாங்க, அதை வச்சுக்கிட்டு கடலுக்குள்ளே போகிறது பாய் மரத்தை யூஸ் பண்ணுறதுன்ற ப்ராக்டிஸ் இருந்தது. அதை 90s பார்த்தீங்கன்னு சொன்னால் மெதுவாக வந்து இந்த லம்பாடின் இன்ஜினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீங்கள் அவ்வளோ உடல் உழைப்பு அதுக்காக செலுத்த வேணாம், இந்த இன்ஜின் போதுமானதுன்னு அரசாங்கம் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இந்த பக்கம் ஹார்பர் பேஸ்டு ஃபிஷிங்க்கு இந்த லம்பாடி இன்ஜினும் சம்மந்தம் கிடையாது, அதோடைய மோட்டர் கெப்பாசிட்டி வேறு, அதோடைய ஹார்ஸ் பவர் வேறு. மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கட்டுமரத்துல இருந்த லம்பாடி இன்ஜின் சுனாமிக்கு அப்புறம் வந்து பெரும்பகுதி கட்டுமரங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டு ஃபைபர் போட்டா மாறி எஃப்ஆர்பி போட்டா மாறுது. ஸோ அதில் தான் லம்பாடி இன்ஜின் வச்சு இப்போ இன்னைக்கு யூஸ் பண்றாங்க, இன்னைக்கு புத்தா சுசுகி இன்ஜின்லாம் வந்துட்டு. ஸோ இதை வந்து ஆர்டிசனல் மெக்கானிசம்ன்ற மாதிரி தான் வந்து மக்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு ஹார்பர் பேஸ்டா இருக்கக்கூடிய விசைப்படகு ட்ராலரு அதை வந்து மெக்கனைஸ்டு ஃபிஷிங் செக்டராக வந்து இது பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிட்டத்தட்ட வந்து இது மாதிரி தான், அதாவது அவுட்போர்டு ஸ்மால் ஸ்கேல் போட் வித் அவுட்போர்டு இன்ஜின்னு இது பண்ணுவாங்க. இது வந்து ஆர்டிசனல் ஸ்மால் ஸ்கேல்ன்றதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபிஷரிஸோடைய டாக்குமெண்ட்ல எங்கேயுமே வந்து நேஷனல் லெவலில் கேட்டகரைஸ் பண்ணும்போது வேணால் அப்படியே இன்டர்நேஷ்னலுடைய டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து பண்ணுறதுனால அதில் வேணால் அந்த குழப்பங்கள் இருக்கலாம். ஒரு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் குறிப்பிடுற அது அவங்களுடைய எல்லா கம்யூனிகேஷன்ஸ்லையும் வந்து கிளீனா போட் ஃபிட்டட் வித் அவுட்புட் இன்ஜின் வித்தவுட் அவுட்புட் இன்ஜின்னு ரெண்டாக பிரிச்சிடுறாங்க. அந்த ஆர்டிசனல் போட்டியே மெக்கனைஸ்டு சொல்லிட்டாங்கன்னா அது ஹார்பர் பேஸ்டு ஃபிஷிங்னு சொல்லி கிளியர் கட்டா ரெண்டு பக்கம் செக்ரிகேட் ஆகிடும். ஸோ அதுதான் லோக்கல் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மெக்கனைஸ்டுனா உங்களால் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷனாலும் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கேபிட்டல் வச்சும் சரி. ஆனால் ஆர்டிஷனல்ங்கிறது வந்து ஒரு டைவர்ஸான குரூப். சில பேர் வந்து கரவலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கியரை வந்து கரை அதாவது நெட்டை வந்து கரையில் இருந்தே வந்து அதை யூஸ் பண்ணி மீன் பிடிப்பாங்க. அதே மாதிரி இன்ஷோர் ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பேக் வாட்டர் ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகங்களும் பாரம்பரியமா ஒரு செட் ஆஃப் நாலேஜஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த பில்ட் பண்ண நாலேஜ் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வெவ்வேறு குரூப்பை வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. ஸோ ஆர்டிஷனல் ஃபிஷிங் குரூப் வந்து ரொம்ப டைவர்சிஃபைடா இருக்கிறதுனால அவங்கள ஒட்டுக்க கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு, ஏன்னா மெக்கனைஸ்டோட மணி பவராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள எதிர்க்கணும், அதாவது அவங்களுக்கு எதிராக இவங்களோட ரைட்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டைவர்ஸான ஒரு குரூப்பை ஒன்று சேர்த்துறதுக்காக வந்த ஒரு டேர்ம் தான் இந்த ஆர்டிஷனல் ஃபிஷிங்கிற ஒரு டேர்ம்.
ஸோ இப்போ உங்கள் கட்டுரையில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பேன், அதாவது மீன்பிடி தடை பற்றி பேசுகிறீங்க. அது அரசு தடை விதிக்கிற அந்த மான்சூன் பேன் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க சொல்றதானா அந்த ஊர் பஞ்சாயத்து கூடி ஒரு மீன்பிடி தடை விதிக்கிறத பத்தி பேசிங்க. அப்படின்னா என்ன மீன்பிடி தடைனா என்ன, என்னதை தடை செய்யறாங்க? இப்ப நம்ம பேசின இத்தனை வகையான மீன்பிடி தொழில எதை தடை செய்யறாங்க? அவங்களோட நிர்வாகம் வந்து அந்த பெண்களோட தொழிலுக்கும் அப்ளை ஆகுமா? அதாவது அவங்களா வந்து மீன் காய வச்சு கருவாடை விற்கிறதோ, இல்லை வந்து வேற எங்கேயாவது போய் ஹார்பரில் போய் வாங்கி விற்கிறதோ, இதெல்லாமும் வந்து அந்த ஊர் நிர்வாகத்தோட தடை சட்டத்துக்கு அடியில் கட்டுப்படுத்தப்படுமா?
ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஊரை வந்து ஊரை சுற்றியும் ஒரு கண்ட்ரோல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இது வந்து இந்த லாக்டவுன் இந்த பெண்டமிக் கோவிட் பெண்டமிக் சார்ந்த விஷயம்ட்டு நம்ம சொல்கிறோம் நினைக்கிறோம். பட் ஆனால் கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இப்போ காலரா, பழங்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலரா, அம்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது அந்த ஊரை வந்து வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் இப்போ ஊரில் வந்து ஒரு இப்போ கோயில் விசேஷங்கள் சார்ந்தும் இது நடக்கும். 14 நாள் வந்து ஊரை விட்டு யாரும் போகக்கூடாது, எல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் பிலீஃப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் வந்து இந்த, அதாவது ஊர் பஞ்சாயத்து பேஸ்டு லாக்டவுனை நாங்கள் பார்க்குறோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் கோவிட் வந்து வந்துட்டுருக்கு. அப்போ வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மார்ச் 24, 2020 அப்போ வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஒரு லாக்டவுனை டிக்ளேர் பண்ணுறார், 21 நாளைக்கு. ஆனால் இந்த லாக்டவுன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே வந்து பழவேற்காடு வில்லேஜ் கவுன்சில் வந்து இதே லாக்டவுனை டிக்ளேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த கவுன்சிலில் உள்ள மக்கள் அவங்க ஊரை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது, அதே மாதிரி வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, அதே மாதிரி தொழிலுக்கு யாரும் போகக்கூடாது. இது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கட்டத்தில் வந்து மார்ச் மிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 14-15 வாக்கில் கோவிட் வந்து சிக்கனில் சாப்பிட்ற மூலமா பரவுது அப்படின்னு ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிது. ஸோ அந்த வதந்தி பரவ ஆரம்பிச்சேன்னா சிக்கனோட வேல்யூ, அதாவது காஸ்ட் வந்து பிளமட் ஆச்சு. அந்த டைமில் வந்து மக்கள் எல்லாருமே வந்து மீன் வாங்கறதுக்காக, மீன் சாப்பிட்றதுக்காக, அதாவது சிக்கன் மாமிசம் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பிரியர்கள் வந்து சரி மீன் வாங்குவோம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து மீன் சந்தைகள் நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து ஆல்தோ கடைக்காரர்கள் இருந்தாலும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழவேற்காடு ரீஜனில் நிறையா பெண்கள் வந்து மீன் வியாபாரம் செய்கிறாங்க. ஸோ அவங்க லாபம் அடைஞ்சாலும் இந்த ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்னால், ஆனால் அவங்களால வந்து அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி கவுன்சிலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கலை. ஒரு கட்டத்தில் வந்து இப்படியே விட்டால் மக்கள் கூட்டம் அதிகமாகும், கூட்டம் அதிகமாச்சு அப்படின்னா அது ஒரு எபிசென்ட்ரா மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சத்தினால வந்து இந்த லாக்டவுன், அதாவது ஊர் பஞ்சாயத்து முன்னெடுத்த லாக்டவுன் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுதான் அவுட்லைன். பகத், நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுவோம்?
மூரவர் பிரபா கவர் பண்ணிட்டாரு. ஸோ இதை அடிஷ்னலாக சொல்ல வேண்டியது என்னன்னா, ஸோ இப்போ இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோடைய ஜூரிசிக்ஷனில் வச்சு பேசணும்னா ரெண்டு ரீஜன் நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று எண்ணூர் திருவள்ளூர் இந்த ரீஜன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பழையவர்காடு தான் அதோட மையம். ஸோ நம்ம ஊர் பஞ்சாயத்துன்னு நம்ம பேசிட்டு இருக்கிறது ஒரு கிராமம் மையமாக வச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அதில் பழையவர்காடுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து எல்லா கம்யூனிட்டியும் இருக்கிற, அதாவது மீன் தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய சமூகங்கள் இருக்கிறாங்க, சமுதாயங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் கணக்கு வைக்கிறது 43 கிராமங்கள் வந்து பழையவர்காடை சுற்றி இருக்கு. ஸோ அதில் இங்கே இந்த எல்லா கிராமத்தையும் ஒருங்கிணைப்பு செய்வதற்காக எல்லா கிராமங்கள்லேருந்தும் ஒவ்வொரு பிரதிநிதியை கொண்டு வந்து ஒரு ஐக்கிய பஞ்சாயத்து சபை மாதிரி வந்து அனைத்து கிராம சங்கம் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த சங்கம் தான் வந்து பழையவர்காடுக்கு மையமாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்து நிர்வகிக்குது. இவங்களுக்கு ஊருக்குள்ளே நோய் பரவுறது அப்படின்றத ஊருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுவதை விட வெளியிருந்து வர நோயை எப்படி தடுத்து நிறுத்துறது என்பது தான் வந்து இவங்களுடைய மெயின் மிஷர். அதனால அந்த பஞ்சாயத்து தான் வந்து முடிவு எடுக்குது. அதுக்கு லீட் பண்ணுற கிராமமாக அரங்குப்பம்ன்ற கிராமம் வந்து. ஸோ ஒரு கட்டத்தில் என்னென்னா ஒரு 2-3 weeks ஒரு 3 வாரம் லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரசாங்கம் வந்து தளர்வு ஏற்படுத்த துவங்கிடுது. பட்டு அரசாங்கமே தளர்வுகள் கொடுத்து நீங்கள் தொழில் செய்யுங்கன்னு சொல்லும் போது கூட கிராம நிர்வாகங்கள் வந்து இந்த லாக்டவுனை ரிலீஸ் பண்ணாமல் தொடர்ந்து பேனை இம்போஸ் பண்ணாங்கன்றதான் வந்து இந்த பேப்பரில் மெயினான மைய ஆர்குமெண்ட். ஸோ இதில் பஞ்சாயத்து வந்து அதோட டிசிஷன்ஸ் எந்த பேசிஸில் எடுக்குது, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் வந்து கையாளுது, ஒரு கிராமம் மற்ற கிராமங்களை சேர்த்து நிர்வகிக்கும் போது அந்த தலைமை கிராமத்துக்கும் மற்ற கிராமத்துக்குமான முரண்பாடுகள் என்ன வருது அப்படின்றது தான் வந்து பேப்பரில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்குமெண்ட்ஸ்.
இப்போ என்ன நடந்துச்சு, என்ன ஆர்கியூமெண்ட் அதில் இருக்கு? இந்த இந்த மாதிரி அவங்க அரசாங்கத்துக்கு வேறுபாடாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனால, தடை விதிக்கிறதுனால என்ன இம்பேக்ட் ஆச்சு, என்ன பாதிப்பு நடந்துச்சு ஆக்சுவலாக? அதனால
ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அரசாங்கங்கள் வந்து ஃபிஷிங் வில்லேஜஸோட நிர்வாகம் ஆல்தோ லெஜிஸ்லேட்டிவாக வந்து அக்செப்ட் பண்ணலைனாலும், அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் என்னென்னா ஃபார்மலைஸ் பண்ணலனாலும், ஆனால் மீனவ கிராமங்களுக்குள்ள அவங்களோட ஆளுமை வந்து ஊர் பஞ்சாயத்து வழியாக தான் நடக்குது. நாங்கள் ரெண்டு வில்லேஜ் கவுன்சிலை நாங்கள் மையப்படுத்தி இந்த பேப்பரை எழுதியிருக்கோம். ஒன்று வந்து பழவேற்காடு, இன்னொன்று வந்து கத்திவாக்கம். இந்த கத்திவாக்கம் பழவேற்காடு ரெண்டு வில்லேஜ் கவுன்சிலுமே வந்து பொன்னேரி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய பகுதிகள். மொத்தம் பொன்னேரி ரீஜியனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வில்லேஜ் கவுன்சில் வந்து அதுக்குள்ளே வருது. பழவேற்காடு கவுன்சில் ஒரு மாதிரியான டெசிஷன் எடுக்குது. கத்திவாக்கம் வில்லேஜ் கவுன்சில் வந்து ஸ்டேட் என்ன சொல்கிறாங்களோ லார்ஜ்லி வந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலாக அது இருக்குது. ஆனால் பழவேற்காடு ஸ்டேட் சொல்கிறதுக்கு விட அவங்களா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, பேஸ்ட் அப்பான் அவங்களோ தேர் ஓன் செட் ஆஃப் ஐடியாஸ். இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து பொன்னேரி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஏன் அப்படி அப்படின்னா, வில்லேஜ் கவுன்சில் என்ன டிசிஷன் எடுக்குதோ ஊர் பஞ்சாயத்து மேக்சிமம் அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய பொசிஷனில் தான் வந்து, அதாவது அவங்களுக்கு தலைவலி கொடுக்காம ஒரு டெசிஷன் எடுத்தா அதை வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையில தான் வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டும் சரி ஒரு ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் மக்கள் இப்படி இந்த பழையற்கடை மையமாக வச்சு இந்த கோவிட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சொல்றது, ஒரு பொது சமூகம் எதிர்கொள்ளாத ஒரு நெருக்கடியை இந்த கிராமம் சார்ந்த மக்கள் எதிர்கொண்டாங்க அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ யாருமே வேலைக்கு போக முடியல, தொழில் செய்ய முடியல, வருமானம் இல்லைன்னும் போது எல்லாருமே எவ்வளோ இப்போ எந்த மாதிரியான பாதிக்கப்பட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்டத்தில் அரசாங்கம் வந்து வேலைக்கு போங்கன்னு அனுமதிக்குது, பட் கிராமங்கள் வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ அதுதான் இங்கே நம்ம பேச வர கான்ட்ரவர்சி. இதில் என்ன விஷயம்னா வந்து சில கேசஸ் சொல்லணும்னா, இப்போ முதல்ல யாருமே கடலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ வருமானம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு என்ன வழினும் போது, பொதுவாகவே லீன் சீசன்ஸில் அதே போல் புயல் மாதிரியான காலகட்டங்களில் கிராமத்துடைய முக்கியமான பணி என்னன்னா வந்து ஊருக்கு பொதுவாக வந்து பொது காசில் வந்து அரிசி வாங்கி எல்லா பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது என்பது ஒரு பொதுவான ப்ராக்டிஸ். அது எல்லா மழைக்காலத்தையும் நடக்கக்கூடிய ப்ராக்டிஸ். இந்த இந்த கோவிட் வருஷம் 2020 கோவிடை ஒட்டி வந்து ஊர் நிர்வாகங்கள் வந்து எல்லா கிராமங்கள்லையும் அரிசி வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றது ஒரு அடிஷனல் அவங்க அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை. ஒரு அரிசி மட்டும் போதுமா? அப்போ மற்ற குழம்புக்கு என்ன வழி அப்படின்னும் போது பார்த்துக்கிட்டோம்னா என்ன நடக்குதுன்னா, ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் உள்ளுக்குள்ளே புலம்புறது திட்டுறதுன்ற விஷயங்கள் வரும் இல்லையா. அப்போது வியாபாரத்துக்கு மீன் பிடிக்கக்கூடாது, நீங்கள் உங்களோட உங்களோட வீட்டு சமையலுக்கான தேவைகளுக்கு மட்டும் மீன் பிடிக்கலாம். அப்போ தொடர்ந்து 2 வாரம் 3 வாரம் ஆற்றுலையோ கடல்லையோ தொழிலே செய்யாமல் இருக்கும்போது போய் வலைய விட்டோம்னா அதிகமான மீன் வந்து கிடைக்குது. அப்போ அவ்வளோ மீன் எங்கே விற்கிறது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்து ஊரில் பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது வரும்போது யார் ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணுறாங்க யார் விற்கிறாங்கன்னு தெரியாது இல்லையா. அப்போது ஏதோ ஒரு வகையில் ஊருடைய கட்டுப்பாடு மீறுதுன்னும் போது ரொம்ப அதீதமாக போய் ஃபைன் போடுற சுச்சுவேஷன்லாம் வந்தது. அப்போது நான் மீன் பிடிச்சிட்டு வரேன், என் வீட்டில் குழம்பு வைக்கிறேன், என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் பக்கத்து கிராமத்தில் இருக்காங்கன்னா அவங்க கடலுக்கு வலைக்கு போகல, ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்ற கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப காத்திரமாக வந்து நிர்வாகத்தை நோக்கி திரும்புது. நிர்வாகங்கள் இது மாதிரியான நெருக்கடிகளை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பரிதவிப்பான ஒரு சூழல் இருந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. ரெண்டாவது இதை விட பெரிய இஷ்யூ என்னென்னா, கடலுக்கு போகிறவங்கள ஊர் நிர்வாகம் முடிவு பண்ணி வேலைக்கு போவோம்னா நிறுத்திடலாம். இப்போ நிறைய பேர் வந்து அன்ஆர்கனைஸ்டு லேபரா கான்ட்ராக்ட் லேபர்ஸா பழையர்கட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்என்டி ஹார்பர்ல நார்த் மெட்ரஸ் தர்மல் பவர் ஸ்டேஷன்ல எல்என்டி ஹார்பர் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்காங்க. கரண்ட் முக்கியம். நார்த் மெட்ரஸ் தர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து செயல்படுது, 800 அணுமின் நிலையம் செயல்படுது. அப்போ அங்கே ஏன் ஸ்டாஃபுங்க வந்து இவங்க லேபருங்க வரலன்னு சொல்லி கான்ட்ராக்டருங்களை சூப்பர்வைசர் வந்து குவஸ்டின் பண்ணுறாரு. இப்போ வர முடியலன்னும் போது ஏன் வரலன்னா, ஊர் கட்டுப்பாடு, ஊர்லேருந்து வர முடியல. ஊரில் என்னன்னா மீனவர்கள் கேட்குறாங்க, நாங்கள் கடல் சார்ந்த தொழில் செய்கிறனால எங்களை வருமானத்தை விட்டு நோய் பரவக்கூடாது, வீட்டில் உட்கார வச்சுட்டீங்க, இவங்க கம்பெனிக்கு போய் வேலைக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து நோய் பரவனா பரவாயில்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது ஊர் நிர்வாகம் இவங்களையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு திறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதில் நிறைய பேர் வந்து வேலை வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறது, கான்ட்ராக்ட் லேபர் தானே அவங்க என்ன ரைட்ஸ் இருக்கு போது, இப்போ அவங்கள வேலையை விட்டு நிறுத்துறதுன்ற சூழல்லாம் வரும்போது அதை எப்படி ஊர் நிர்வாகங்கள் கையாளுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி சில வேலையை விட்டு நீக்கப்பட்ட சில பேர் வேலையில் இணைக்கணும்னு சொல்லி அந்தந்த ஊர் நிர்வாகங்கள் போய் கம்பெனி கான்ட்ராக்டர் உடனே பேச்சுவார்த்தை நடத்தும் போது பெருசாக அதில் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எதுவும் கிடைக்கலன்றது தான் விஷயம். அப்போது ஒரு காலகட்டத்தில் கடல் சார்ந்த தொழில் அந்த தொழில் நிர்வகிக்கிற கெப்பாசிட்டியோடு இருந்த ஊர் நிர்வாகம் அதை அது அதுலேருந்து வெளியே போன மக்களும் அந்த ஊரில் இருக்காங்கன்னும் போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதில் ஒரு பெரிய குழப்பம் என்பது ஊருக்குள்ளே நிலவுச்சு அப்படின்றத வந்து பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திவாக்கம் ஜோனில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அங்கேயும் வந்து இது மாதிரியான வேறு விதமான சில குழப்பங்கள் இருந்தது. பட் அங்கே என்னன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மீன் பிடிக்க அனுமதிச்சாது, அதே நேரத்தில் ஏலம் விடுறது வந்து பப்ளிக்கில் வச்சு ஏலம் விடக்கூடாது, கும்பல் கூடாமல் ஏலம் விடணும். கும்பல் கூடாது எப்படி ஏலம் விட முடியும்? நம்ம நேஷனல் லெவலில் வந்த அந்த கைட்லைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து ட்ரேடரை வந்து நீங்கள் இண்டிகேட் பண்ணி உங்ககிட்ட முழுசாக மீனை விற்றுடணும் அப்படின்னு தான் வந்து கைட்லைன்ஸ் வந்து நேஷனல் லெவலில் வந்து. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ஆதரவாக மாறும்? மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் வியாபாரிக்கு தான் அது வந்து லாபமாக போய் சேருமே தவிர உள்ளூர் மீனவர்களுக்கு அது இதுவாக போகாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஓரம் கட்டப்பட்டு ஏலம் விடுவது என்பதுதான் வந்து பெரிய பிரச்சனை மாறுது. ஒரு கட்டத்தில் சென்னைக்குள்ள கோவிட் நம்பர் இன்ஃபெக்ஷன் நம்பர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே ஊர்களுக்குள்ள பயங்கரமான பதட்டம். ஏன்னா இப்போ செகண்ட் ஃபேஸ் வந்து அதிகமாக பாதிப்புகள் இருந்தாலும் அதிகமாக ஊருக்குள்ள பதட்டம் ஏற்படுத்தியது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான், சென்னை குறிப்பாக கத்திவாக்கம் பகுதியை பொறுத்தவரைக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் ஊர்ல எத்தனை பேருக்கு நோய் வந்துச்சு, ஊர் நிர்வாகம் என்ன பண்ணிக்கிறேன்னும் போது அங்கேயும் பட்டால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியலன்றனால ஏக்தம் பட்டுன்னு அவங்களும் வந்து இண்டிவிஜுவல் லாக்டவுன் வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. அரசாங்கம் சொல்றதை தாண்டி இவங்க ஒரு லாக்டவுன் அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த மார்க்கெட்டிங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பேசும்போது வாரத்தில் நாலு நாள் மீன் பிடிக்க போகிறது, மூணு நாள் வந்து மீன் பிடிக்க நிறுத்துறது அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒட்டி தானே மெயின் பிரச்சனையே. லோக்கல் மார்க்கெட்டில் மீன் விற்கிறது பிரச்சனை இல்லை, சென்னை சிட்டிக்குள்ள இருந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குறதுக்காக இந்த மார்ஜினல் ஏரியாஸ் வந்துடுறாங்கன்றதான் பெரிய பிரச்சனையே. அப்போது அந்த அப்பர் மிடில் கிளாஸ் சண்டே நான்வெஜ் சாப்பிட்ற மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அப்போது ஃப்ரைடேல இருந்து சண்டே வரைக்கும் தான் இந்த கும்பல் வந்து அதிகமாக கூடுது வெளியே இருந்து. அப்போ அதை தவிர்த்துட்டு மண்டே டு தேர்ஸ்டே வந்து தொழில் செய்யலாம், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கத்திவாக்கம் ரீஜனில் நடந்தது. பட் அப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வந்து பல்லற்கடை ரீஜனில் நடக்கலை அப்படின்றது
தான். அந்த ஊர் பஞ்சாயத்தோட டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், அதாவது அவங்க செயல்பாடு ஒரு பகுத்தறிவோடு நடக்கிறது இல்லை, அதாவது ரேஷ்னலாக அவங்க டெசிஷன் எடுக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை நீங்கள் உங்கள் ஆர்டிக்கிள் உங்கள் பேப்பரில் நீங்கள் முன்வைக்கிறீங்க. இப்போ நம்ம ஊர் பஞ்சாயத்துனாலே அதை ஒரு பகுத்தறிவோடு செயல்படுற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனாக முக்கால்வாசி எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம டிபேட்ஸ்லையும் அகடமிக் டிபேட்ஸ்லையும் சரி, பாப்புலராக நம்ம மீடியாலேயும் சரி, சாதாரணமாக ஒரு அர்பன் ஏரியாவில் நம்ம பேசும்போதும் சரி, அது ஊர் பஞ்சாயத்துன்றது ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்கனைசேஷன், அதுக்கான ரெஸ்பெக்டை தரும், அதுக்கான மதிப்பு தரும், ஆனால் அதை வந்து ஒரு முற்றிலும் ஒரு பகுத்தறிவோடு அது செயல்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. இந்த விஷயத்தில் இந்த மீனவர் ஊர் பஞ்சாயத்தை பொறுத்த மட்டும் அது பகுத்தறிவோடு செயல்படணும்னு நீங்கள் எதனால எதிர்பார்க்குறீங்க?
ரெண்டு விஷயம். ஒன்று என்ன அப்படின்னா, ஊர் பஞ்சாயத்துங்கிறது வந்து பகத் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அது ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து இல்லை. அதாவது சில கிராமங்கள் உடையறதுக்கு மெயின் காரணம் ஊர் பஞ்சாயத்தாக இருக்கலாம், அதே மாதிரி ஊர் பஞ்சாயத்து ஹெரிடிட்ரியாக இருந்து அதுக்கப்புறம் 2000 வாக்கில் வந்து அதை வந்து ஒரு வேற ஒரு சிஸ்டமாக ஒரு ரொட்டேஷன் சிஸ்டத்துக்கு உள்ளே வந்ததும் சரி, அதே மாதிரி இப்போது சென்னை வந்து முதல்ல வந்து ஐசோலேட்டடான வில்லேஜஸாக இருந்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு சேஞ்சஸுக்கான நெசசிட்டி வந்து இருந்ததற்கு வாய்ப்பு கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ சென்னை மாதிரி ரீஜனை வந்து கடந்த ஒரு 20-30 வருஷத்தில் இண்டஸ்ட்ரீஸும் சரி அதே மாதிரி டெக்னாலஜி வைஸ்லையும் சரி நிறைய டெவலப்மெண்ட் வந்து ஃபிஷிங் வில்லேஜஸும் சரி அதே மாதிரி அதை சரௌண்டிங் ஏரியாஸும் சரி பார்த்துட்ருக்கு. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் பஞ்சாயத்தும் சரி அவங்களோட ஸ்ட்ரக்சரும் சரி அவங்களோட செயல்பாடும் மாறிட்டு தான் இருக்குது. அது வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட், எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து நாங்கள் ரேஷனல்னு சொல்கிறதுக்கான இது என்ன அப்படின்னா, இது ட்ரெடிஷ்னல் பஞ்சாயத்து வந்து ரேஷ்னலாக இல்லை, அதே மாதிரி ஃபார்மல் பஞ்சாயத்து ரேஷ்னலாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்ல வரல. ஃபார்மல் பஞ்சாயத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 4-5 நாள் முன்னாடி ஃபோர்ஸ்ட் மேரிட்டல் செக்ஸ் வந்து இஸ் நாட் கிரிமினல் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜாக இருந்தாலும் சரி ஒரு வேல்யூஸ் வந்து அவங்க பில் பண்ணுறாங்க ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பிகாஸ் ஆஃப் தேர் சோஷியலைசேஷன் ஆர் வேரியஸ் அதர் ரீசன். ஸோ நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மார்ஜினலான ஒரு கம்யூனிட்டி வந்து தன்னை தற்காத்து கொள்ளவருக்கும் சரி அதே மாதிரி தன்னோட ரிசோர்ஸஸ் அதை தற்காத்து கொள்ளவும் சரி அவங்க வந்து மற்றவங்களை விட ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் நாங்கள் வைக்கிறது. அகாடமிக் சர்க்கிளில் என்ன அப்படின்னா, ரிசோர்ஸை மையப்படுத்திய ஒரு லார்ஜர் டிஸ்கோர்ஸ் தான் வந்து ஊர் பஞ்சாயத்து சார்ந்து இருக்கு. ஆனா ஊர் பஞ்சாயத்துங்கிறது வந்து ஒரு மல்டிபிள் ரோலை பிளே பண்ணுது ஓவர் பீரியட் ஆஃப் டைம்னு வச்சுக்கோங்களேன். அது ட்ரெடிஷ்னல் ரோல்ல இருந்து இப்போ பல விஷயங்கள் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்த் மெட்ராஸ்ல அந்த இப்போ ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா கோட்டா சிஸ்டத்துல எனக்கு வந்து என் ஊர்ல இருந்து 100 பேரை வந்து நீ வந்து வேலைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வருது. அதை நிர்வகிக்கிறது யாருது அப்படின்னா ஊர் பஞ்சாயத்து நிர்வகிக்கிறாங்க அந்த 100 பேர் யாரா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ட்ரெடிஷ்னல் ரோல்ல இருந்து இந்த மாதிரி பல ரோல்கள் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2004 சுனாமிக்கு அப்புறம் ஃபிஷிங் வில்லேஜஸ்க்குள்ள நிறைய ஸ்ட்ரக்சர்ஸும் சரி நிறைய இன்டர்வென்ஷன்ஸும் சரி லார்ஜர் ஸ்கேல்ல நடந்துட்டுருக்கு. இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் எக்கனாமிக்கலி அவங்கள வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்குறக்காக அவங்களோட தொழில் வளர்ச்சிக்காகவும் இந்த மாதிரி ஆர்கனைசிங் வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்களும் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக வந்து வில்லேஜஸில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து மாற்றங்கள் உள்ளக்குள்ளே நடந்துட்டுருக்கு. ஸோ எங்களோட ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த வாய்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம்.
எல்லா சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நம்ம வந்து ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம். அப்போ ஜென்ரலாகவே சொசைட்டில மென்னுக்கு ஈக்குவலா உமனுடைய ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படின்றத பேசணும். அதில் நீங்க ஃபிஷரிஸ் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல குறிப்பா எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா விமனோட கான்ட்ரிபியூஷனு மற்ற எந்த கம்யூனிட்டி இல்லாத அளவுக்கு ஃபிஷிங் கம்யூனிட்டியில் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஹிஸ்டாரிக்கலாகவே இருந்திருக்கு. பட் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுற விமனுடைய ரோல் என்பது இந்த பஞ்சாயத்தில் சுத்தமாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம ஜனநாயகப்படுத்துவதன் மூலியமாக இந்த இன்ஸ்டிடியூஷனை அந்த மக்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு பாதுகாப்பை ஒரு நல்ல வாழ்க்கை தருவதற்கான ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம்தான் மெயினாக நம்ம வைக்கக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆர்குமெண்ட்டுக்கான பேஸான காரணம். இதில் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு பக்கம் கவர்மெண்ட் சார்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி இந்த பஞ்சாயத்தை யூஸ் பண்ணுது அப்படின்றது ஒன்று இருக்கு. மெயினாக ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்கு. ரெண்டாவது, ஃபிஷரிஸ் சார்ந்த ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய அட்வொகேசி செய்யக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் வந்து இங்கே இன்ஸ்டிடியூஷன் எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்டேட்டை கொஸ்டின் பண்ணிக்காம அவங்களுடைய டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்கு மெயினாக வந்து இப்போ ஃபிஷரிஸ் சொசைட்டி இருக்குதுன்னு சொன்னால் அந்த மெம்பர்ஷிப் ஃபாலோ பண்ணுறது சொசைட்டிக்கு, அதே போல் வந்து ஆனுவல் ரிலீஃப் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஷனை மட்டும் பஞ்சாயத்து இருந்தால் போதும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் ஸ்டாண்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் அட்வொகேசி சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்டேட்டோடைய ரோல் பல இடங்களில் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதுக்கு எதிரான இங்கே ஒரு ஸ்ட்ரகிளுக்கு ஒரு ஆப்போசிஷனுக்கான மொபிலைசேஷனுக்கு ஒரு ஈஸியான அப்ஜெக்டிவாக வந்து பாடியை வந்து இந்த பஞ்சாயத்து இருக்குன்றனால அது மூலிமா மீனவர் நலன் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு எதிர்ப்பை கட்டமைச்சிக்க முடியுன்றனால அந்த பஞ்சாயத்து இன்ஸ்டியூஷனை பற்றி பாசிட்டிவாக ஒரு ரொமண்டசைஸ் பண்ணுற ஏற்பாட்டிலேருந்து மட்டுமே அணுகிற ஒரு தன்மையும் பார்க்க முடியுது. இது ரெண்டுத்துலேருந்து விலகி இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அதை கலைகிறது மூலிமா அடுத்த கட்டத்திற்கு சமூகத்தை எப்படி நம்ம நகர்த்த முடியும் அப்படின்ற ஆர்கியூமெண்ட் தான் மெயினாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற முறை இருக்கு இல்லையா, பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பாரம்பரிய உரிமையிலேருந்து வரக்கூடியதெல்லாம் வந்து இந்த ஜனநாயக காலகட்டத்துக்கு ஒத்து வராது, ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை எல்லாருக்குமான வாய்ஸாக வந்து எல்லா இன்ஸ்டியூஷனும் மாறணும்னு பொதுவாக பேசுகிறோம் இல்லையா. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷரிஸ் செட்டப்புக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா தலைகளெலாம் இருக்குது. நான் என்னுடைய கல அனுபவத்தில் இருந்தோ கொஞ்சம் மூத்தவர்களிடம் பேசுறதுல இருந்தோ நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா அது ஹெரிடிட்ரி லீடர்ஷிப்பாக இருந்தப்போ இருந்த நேர்மையும் அந்த மீன் கடல் சார்ந்த அந்த வளத்தின் மீதான அவங்களோட புரிதலும் பெட்டராக இருந்திருக்கு. இது யார் வேணா ஊர் தலைவர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டமா இந்த பஞ்சாயத்து மாறும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, ஊரோட வளர்ச்சி பத்தி கவலைப்படாம, வளத்தை பத்தி கவலைப்படாம, வரக்கூடிய தொழிற்சாலைகிட்ட பிரைவு லஞ்சம் வாங்குறது, ஊரை காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு அப்புறம் என்ஜிஓஸ் மூலியமாகவும் இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட் முழுக்க ஏகப்பட்ட கரப்ஷன்ஸ் இஷ்யூ எல்லா ஊர்லேயும் இருக்குது. கரப்ஷன் இஷ்யூ இல்லாத ஊர்களில் இல்லைன்ற அளவுக்கு சொல்லலாம். ஒரு வகையில் இந்த பாரம்பரிய தலைமை தூக்கி எறியப்படுறதுக்கும் இந்த கரப்ஷன் தான் காரணம். இன்னைக்கு கரப்ஷன் காரணம் சொல்லி அந்த புது தலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் கரெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான நிலவரம். இது இந்த கிராமம் அந்த கிராமம் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம்னு குறிப்பிட்டு சொல்லாமல் ஓவர் த கோரமண்டல் கோஸ்ட் முழுக்க நம்ம வந்து பொதுவாகவே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிக்கலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் எல்லா ஊர்லேயும் வந்தாலும் ஊருக்குள்ளேருந்து தலைமை சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணி இப்போ ஒரு பேரவை கூட்டி புதிய தலைமை மாற்றினாலும் அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போயாவது வந்து வருஷத்துக்கு உதவ தலைமை உருவாக்குறதுன்ற சிஸ்டம் இருக்குது. சுனாமி முடிஞ்ச கையோட 2006-10 காலகட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு ஒரு தலைமை, 3 மாதத்துக்கு ஒரு தலைமைலாம் இந்த கோரமண்டல் கோஸ்ட் முழுக்க பல கிராமங்களில் பார்க்க முடியும். அவ்வளோ அந்த இன்ஸ்டியூஷன் வந்து கரப்ட் ஆகிடுச்சு அப்படி சூழல் இருந்தாலும் அந்த மக்களுக்கு அந்த நிறுவனத்தின் மீதான ஈர்ப்பும் பிடிமானமும் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அன்கொஸ்டினபுளா அதே ஸ்டேட்டஸோட வந்து நீடிக்குதுன்றதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ அவ்வளோ நம்பிக்கை வந்து மீனவ மக்களுக்கு அந்த இன்ஸ்டியூஷன் மேலே இருக்கும்போது அந்த இன்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணி ஏன் வந்து பாசிட்டிவ் டைம்ல அதை பார்க்க முடியாது கூடாது அப்படின்றதான் வந்து எங்களுடைய ஆர்குமெண்டோடைய மையம்.
ஸோ அப்போ நீங்கள் உங்க இந்த ரேஷ்னலாக இல்லை அப்படின்னு சொல்றது இது இந்த பஞ்சாயத்து கட்டமைப்பை ஊர் நிர்வாக கட்டமைப்பை நிராகரிக்கிறதுக்கான ஒரு விவாதமாக நீங்கள் வைக்கலாது, அதை வந்து எப்படி வளப்படுத்துறது அந்த நிர்வாகத்தை. முக்கியமாக இப்போ இந்த சுனாமிக்கு அப்புறம் நடக்கிற சேஞ்சஸில் முதலாளித்துவம் வளர்ந்துட்டு இருக்கிற ஸ்டேஜஸில் இதை வளப்படுத்துறதுக்கான காரணங்கள் நிறையாவே இருக்குன்றீங்க, வளப்படுத்துறதுக்கான ரெக்குயர்மெண்ட் நிறையாவே இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க. அப்படி வளப்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ரெக்கமெண்டேஷன்ஸ் மாதிரியோ களத்துல இருக்கிற அனுபவத்துல ஏதாவது தோணிருக்கா, இந்த மாதிரில பேசினவங்க மத்தவங்க கிட்ட பேசினது மூலமா இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி?
குறிப்பா ஒரு கேஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னூரில் ஒரு சம்பவம், மார்க்கெட்டில் பெண்கள் கொஞ்சம் மீன் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஊர் தலைவர் வந்து இதோட கடையை முடியணும், இன்னும் ஒரு மணி நேரத்தை இடத்த காலி பண்ணிட்டு போகலாம் அவ்வளோதான், நாலுலேருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு மீன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மீன பெண்கள்லாம் திருப்பி திட்டுறாங்க. என்னன்னு நம்ம விசாரிக்கும் போது என்னன்னா, இன்னைக்கு காலையில் மீன் பிடிச்சிட்டு லேண்டிங் ஆகிடுச்சு, இவங்களும் இப்போ ஏழை எடுத்துட்டாங்க மீனை, வேலை எடுத்த மீன் எடுத்ததுக்கப்புறம் நீ மீன் விற்கிறது தடை, நாலுலேருந்து மீன் பிடிக்க போகக்கூடாது சொல்லிட்டேன்னா இப்போ நான் பிடிச்ச மீன் எங்கே போய் விற்கிட்டோம்? இப்போ அவங்க கேட்கல, லாஜிக்கலி கரெக்ட் இல்லை. நீ ஏன் மீன் பிடிக்கூடாது சொல்கிறனா, மார்க்கெட்டில் கும்பல் கூடாதுன்றதுக்காக தான் மீன் பிடிக்கக்கூடாது சொல்கிறேன். ஓகே, மீன் பிடிக்க தேவையில்லை, நாலுலேருந்து நிறுத்திக்கலாம். பிடிச்ச மீன் விற்கிறது கூடாதுன்னு எப்படி நீ சொல்லலாம்? நைஸ் போட்டாலும் நாளைக்கு விற்கணும், எதனால் நைஸ் போட்டு விற்க முடியும், வாரக்கணக்காக விற்க முடியுமா? எவ்வளோ மீன் கருவடா விற்கிட்டோம், கருவடை விற்றா அவ்வளோக்கும் காசு கிடைக்குமா? அவங்க வந்து அவங்களுடைய கிரீவியன்ஸை வந்து சத்தமா பேசுறாங்க. அப்ப அந்த ஊர்ல நிர்வாகிக்கு இப்படி மீன் புடிச்சோன்ட்டாங்க, அதை விற்கணும்ன்றது தெரியாம இருக்குமா? வெளியிருந்து பார்வையாளர் எனக்கு தெரிஞ்சதுன்னா அவருக்கு தெரியாம இருக்குமா? என்ன பிரச்சனைனா, பெரும்பாலும் கிராமங்கள்ல இன்னைக்கு தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்கள் நிர்வாக பொறுப்புல இல்லை. பிரபா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்ல இல்ல வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து மாதிரியான செட்டப்ல நாளைக்கு போறதுக்கு இது ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்தப்படுது. லீடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடைய லீடர்ஸ் தான் அந்தந்த ஊரில் இருந்து பஞ்சாயத்தை கண்ட்ரோல் பண்ணுறாட்டெல்லாம் இருக்கிறாங்க. மீனவர்கள் நேரடியாக மீன்பிடியில் இருக்கக்கூடிய மீனவர் டெய்லி கடலுக்கு போய் வர்றது என்பது அவங்களோட லைஃப் தனி, அது ஒரு ஏகாந்த வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. கடலுக்கு போய் வர்றதோட அவர் வேலை முடிஞ்சிடும், மார்க்கெட் போய் வர்றதோட பெண்களோட வேலை முடிஞ்சிடும். பொது விஷயத்தில் தலையிடுவதற்கான நேரமோ மனநிலையோ அவங்களுக்கு இருக்காது. யாருக்கு மனநிலை இருக்கும்னா, மீன் தொழில் இல்லாத மற்ற வேலைகளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்டாகவோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆட்களுக்கு தான் இதுக்கான நேரமும் மனநிலையும் இருக்கும், ஏன்னா அவர் தான் தேவை இருக்கு. அப்போ இது மாதிரியான ஆட்கள் பெரும்பாலும் கிராமங்களில் ஆளுநர் செலுத்துவது பஞ்சாயத்துக்களை பிரச்சனைக்குரியதாக இது பிளாங்கெட்டாக சொல்ல முடியாது. பட் பெரும்பாலும் கிராமங்களில் ஃபிஷரிஸ்லேருந்து வெளியே இருக்கக்கூடிய, ஏன்னா இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம கடலையே நம்பிட்டு இருக்கிறதே, உப்பு காத்து பட்டு தான் வாழ்க்கை வாழணுமான்னு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சென்டிமெண்ட்லாம் ஒரு கேள்வி கேட்டு புதுசாக ஒரு தொழிற்சாலை வருது கடற்கரையை முழுக்க அரிக்க போகுது இல்லை வந்து ஒன்று முழுக்க வெளியேற்ற போகுதுன்னு சொன்னால் அதை அந்த வாய்ஸை வந்து இதை நம்ம பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு யார் பேச போகிறாங்களோ அவங்க வாய்ஸை ஓரம் கட்டுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸாக இந்த வாய்ஸ் இருக்கு. இப்போ இது எல்லா கிராமங்களையும் பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற பெரும்பகுதி ஆட்கள் தொழில் ரீதியாக வந்து கரண்ட் தலைமுறையோ போன தலைமுறையோ கடலுக்குள்ளே காலை வைக்காத ஆட்களாக இருக்கிறாங்கன்றத வந்து நான் பார்க்குறேன். இப்போ முடிஞ்ச வரைக்கும் அந்த கிராம தலைமைகள் வந்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களாக தேர்ந்தெடுப்பது பிரயோஜனமாக இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது மீனவர் வாழ்வியல் சார்ந்து வளம் சார்ந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண முடியுது. அந்த சேஞ்ச் வந்து பஞ்சாயத்துக்குள்ளே ஊர் பஞ்சாயத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் விகரசாக அது செயல்படும்னு நான் நம்புகிறேன். அந்த சேஞ்சை வந்து அந்த இன்ஸ்டியூஷன் உள்ள இருந்து அந்த அந்த படிப்பை கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. பட் வெளியே இருந்து அந்த தொழில் சார்ந்த இளைஞர்களை உன்னுடைய வளம் நீ தான் பாதுகாக்கணும், இப்படிலாம் வந்து வளத்தை பாதிக்க திருட பல வாய்ஸில் பல நேம்ல பல பேர் வருவாங்க. ஸோ அது எது நீ நிற்கணும் அப்படின்ற வள அரசியலை வந்து அந்த இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டியது இருக்கு. நிறைய சோசியல் மூமெண்ட்ஸ் இப்போ எமர்ஜாய் வருது அப்படின்னு மத்தியில் அதை பேசுகிறாங்க. பட் அது அது வந்து செகண்ட் அஜெண்டாவாக தான் இருக்குது. ப்ரைமரி அஜெண்டாவாக வந்து அந்த அந்த அஜெண்டா இல்லைன்றது இப்போ இருக்கக்கூடிய ட்ராபேக். ஸோ அது வேகப்படும் போது இன்னும் இந்த பஞ்சாயத்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து டெமோக்ரட்டைஸாக ரைட்ஸ் பேசக்கூடிய இன்ஸ்டியூஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழக கடற்கரை வடிவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சுனாமிக்கு அப்புறம் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எழுத்தாளர்கள் கிறிஸ்டியன் ரிலீஜன் அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் ஆனால் நிறைய எழுத்தாளர்கள் வந்து உருவானாங்க. அந்த தாக்கம் வந்து பாக் நீரிணைப்பிலையோ கோரமண்டல் கோச்சிலையோ நான் பார்க்க முடியல. ஒருவேளை வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜோடி க்ரூஸ் மாதிரியான ஒரு ஆளுமை, வருதையா மாதிரி ஒரு ஆளுமை, அவங்க வந்து அவங்க ஒரு சைடில் ஸ்டேட்டை க்வெஸ்டின் பண்ணாலும் இன்னொரு சைடில் வந்து உள்கட்டமைப்பையும் வந்து இப்போ சர்ச் என்ன ரோல் ப்ளே பண்ணுது ஃபிஷரிஸில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கேள்விக்கு உள்ளாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கோரமண்டல் கோச்சிலையும் பாக் மேலையும் வர சமயத்தில் வந்து ஒருவேளை வந்து ஒரு இன்டர்னலாகவே வந்து ஒரு க்வெஸ்டின் எழும்போது இவங்களுக்கு சேஞ்ச் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த ஒரு 10-15 வருஷமாக வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமான ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஒரு 20 லட்சம் மீனவர்கள் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் தான் வந்து சட்டசபைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, அதுவும் கட்சி சார்ந்து தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பவுண்ட்ரி ரீஆர்கனைசேஷனுக்கான டிஸ்கஷன் வந்து ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு இந்த மாதிரியான டிஸ்கஷனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதே போல் இப்போ ட்ரைபல் கிராம சபையை வந்து எப்படி வந்து ரெகுலரைஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபிஷரிஸ் கிராம சபையும் ரெகுலரைஸ் பண்ணாங்கங்கிற பட்சத்தில் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடு வந்து பஞ்சாயத்துகளில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை வருது. அது போல வந்து ஒரு செட் ஆஃப் வரையறை வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் கொடுத்து அதே மாதிரி அவங்களோட பவரையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கும் அதே போல் அவங்களோட காமன் ரிசோர்ஸஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் கொடுத்துருக்குற கேஸ் ஸ்டடி வந்து பழவேற்காடு கத்திவாக்கம், அதாவது பொன்னேரி மாவட்டத்தில் இருக்கிற பொன்னேரி ரீஜனில் இருக்கிற கேசஸ்ங்கிறதுனால அந்த ரீஜனுக்கு ஒரு இயற்கை ரீதியா சுற்றுச்சூழல் ரீதியா ஒரு தனித்துவம் இருக்கு. அது என்ன அந்த தனித்துவம், அதோட ரோல் சென்னையில என்ன மாதிரி இருக்கு? இப்ப சென்னை ஒரு மிகப்பெரிய நகரம்ன்ற மாநகரமா இருக்கிறதுக்கு இந்த ஜோன் வந்து ஒரு பஃபர் மாதிரி, நேச்சுரல் பஃபர் மாதிரி கருதப்படுது. அதே மாதிரி இது பொன்னேரியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு கடற்கரை, தமிழக கடற்கரை முழுக்கவே பாத்தீங்கன்னா மீனவர்களை ஒரு அந்த பொது உடைமை காப்பாளரா பாக்குறோம் நம்ம. அதாவது காமன்ஸ்க்கு ஒரு சேஃப்கார்டா பாக்குறோம் இந்த மீனவர் சமுதாயத்தையும் சரி, மீன்பிடி தொழிலையும் சரி, ஆர்டிஸ்ட்ல மெயினா. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய இந்த சமுதாயத்து மேல நம்ம எதிர்பார்க்கறது சரியா முதல்ல? ஜஸ்டிஸ் இருக்கா இதுல எப்படி இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கறதுல? அப்படி எதிர்பார்க்கும் போது மீனவர் சமுதாயத்துக்கு இதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன? அவங்க இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறது ஒரு நேச்சுரலான விஷயமா நினைக்கிறாங்களா? உங்க அனுபவத்துல என்ன மாதிரி இருக்குது?
ஸோ இந்த என்வரன்மெண்டலிசம் கான்செப்ட்ல இருந்து வளத்தை பார்க்கறது என்பது அவங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. பட் அவங்க அவங்களுடைய வாழ்வியல், வாழ்வாதாரம், தொழில், அதுல இருந்து அந்த அந்த பார்வையில இருந்தா வந்து ஆறையோ கடலையோ பாக்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இன்னைக்கு ஒரு ஒரு அசுரத்தை சென்னை சுத்தி இருக்க பகுதின்றதுல இருந்து அர்பனைசேஷன்ற நெருக்கடி ஒண்ணு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட கோஸ்டல் ரீஜன் நோக்கி வருது. இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ப்ராசஸ்ல கிட்டத்தட்ட 2 மெகா போர்ட்ஸ் வந்து காமராஜர் போர்ட்டும் அடுத்த எல்என்டில இருந்து இப்ப அதானி போர்ட்டா மாறிடுச்சு போர்ட்டு. ஏகப்பட்ட இவங்க 3க்கும் மேற்பட்ட அணுமின் நிலையங்கள் இருக்கு. இதை தவிர்த்து பெட்ரோ கெமிக்கல் ரெஃபைனரிஸ் வந்து ஏகப்பட்டது. எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா 800க்கும் பழவர்காடு 2 ஈஸ்ட்வரிக்கும் 2 முகத்துவாரத்துக்கும் இடைப்பட்ட கேப்ல தான் வந்து இருக்கு அப்படின்றது. ஸோ மணலி இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ரெஃபைனரிஸ் எல்லாவுடைய கழிவுகளும் வந்து ஆறுகள் மூலியமா, ஆரணி ஆறு மூலியமா வந்து இந்த 2 முகத்துவார வழியாக தான் கடலுக்குள்ள போய் கலக்குது அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து இந்த கழிவுகள் எல்லாம் தொழிற்சாலை கழிவோ நகரமய கழிவோ ஆறுல கலக்கிறத பத்தி மற்ற சமூகங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் விவசாயம் சார்ந்த சமூகங்கள் கூட இது பேக்வாட்டர் சார்ந்து இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக ஓவர் நீர் சார்ந்த ஒரு ஆறாக தான் இருக்க போகுது. அதனால இரிகேஷனுக்கும் வந்து நீர்ப்பாசனத்துக்கும் விவசாய சமூகங்கள் பயன்படுத்த போகிறது கிடையாது. அப்போ இந்த ஆறு இல்லை இந்த லகுன் இதோடைய பாதிப்பு என்பதை பற்றி வந்து அதில் அதை வாழ்வாதாரமாக நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களை தவிர்த்து அதில் மீனவரும் குறிப்பிடுறது அந்த பகுதியை வாழக்கூடிய உள்நாட்டு மீனவர் இருளர் இவங்களாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் அது வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்க போகுது. ஸோ இவங்க மட்டும்தான் வந்து அது எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ற கண்டெக்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் சரி, வெளியே மூமெண்டோட பார்வையிலிருந்து அந்த எதிர்ப்பு வந்து ஒரு சூழலியல் பாதுகாப்பு எதிர்ப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இந்த சமூகம் மட்டும்தான் தேவை இருக்கு. பட் என்னன்னு சொன்னா இந்த கான்டெக்ஸ்ட் முழுக்க உள்வாங்கி கொண்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சமூக அரசியல் புரிதலோட இந்த பஞ்சாயத்துகள் இல்லை அப்படின்றத ஒத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் அவங்களுடைய இன்டர்வென்ஷன் வந்து வேற வகையில் இந்த பொது பிரச்சனைக்கு தீர்வு தர்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 2015 சென்னை ஃப்ளட் என்பது எல்லாருக்குமே பாப்புலர் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த நீர்ப்பாதைகளுடைய ஆக்கிரமிப்பு அதெல்லாம் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி சாதாரண மனுஷனும் சாதாரண மக்களும் பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து சென்னை வெள்ளம் என்பது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்போதான் உடனே கவர்மெண்ட் ஆர்டர் போடுது, சோசியல் மூமெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பேசுது. ஸோ ஈஸ்வரிஸ்லாம் வந்து தூர்வாரப்படணும், சரியாக கடலோட வந்து ஆறு இணைவதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதிகமாக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே பல்லற்காடு மீனவர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் 800 பகுதி மீனவர்கள் கொஞ்சம் கம்மியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த முகத்துவாரம் தூர்ந்து போகிறத தடுக்கணும், முறையாக அரசாங்கம் வந்து தூர்வாரணுன்ற கோரிக்கையை நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக அந்த கோரிக்கையை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எந்த வருஷமும் வந்து அரசாங்கம் தலையிட்டு அதை தூர்வாரந்தே கிடையாது. ஸோ பழையவர்கட பகுதியில் முகத்துவாரம் ரொம்ப ரொம்ப பெருசு, 800 மாதிரி சின்னது ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் என்ன பண்ணுவோம், ஊர்லேருந்தும் ஒரு கார்பரேட் ஃபண்டை ஒரு காமன் ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி அவங்க ஜேசிபியை கொண்டு போய் வந்து தூர்வாடுறது கடந்த 10 வருஷமாக தொடர்ந்து சென்னை வெள்ளத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து நடந்திருக்கு. ஈவன் உடல் உழைப்பாகவே வந்து மீனவர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு மண்வெட்டி போன்ற உபகரணங்கள் கொண்டே ஆறு தூர் வர்றது என்பது செஞ்சுருக்கிறாங்க அந்த முகத்துவாரத்தை. அப்ப வருஷ வருஷம் சென்னையில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் முடிச்சூர் தாம்பரம் இந்த ரீஜனுக்கு தான் வந்து சென்னை வெள்ளம் என்பது புதுசு. சென்னை வெள்ளம் என்ற வார்த்தை அவங்களுக்காக அவங்களுக்கு தான், நார்த் சென்னைக்கோ இல்லை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோ கிடையாது. ஏன்னா இங்க வருஷ வருஷம் வந்து இதே போலதான் வந்து வெள்ள வெள்ளம் ஓடும், ஊர்கள் முழுகிறது என்பது இங்க வருஷ வருஷம் நடக்கிற விஷயம். அங்க புதுசுன்றனால அங்க பாதிப்பு அதிகன்றனால அதிகமா பேசப்பட்டது. இங்கே வெள்ளம் வடிகாலுக்கு அரசாங்கத்திலிருந்து உரிய உரிய நடவடிக்கை எடுக்காத போது மீனவர் அமைப்புகள் மீனவ கிராமங்கள் தான் வந்து தூர்வார வேலையை காலங்காலமாக செஞ்சுட்டு இருந்தது. அவங்களை பொறுத்தவரை முகத்துவரம் வந்து இந்த நீரோட்டம் அதிகமாக இருப்பது என்பது வெள்ளம் தண்ணி வரும் வெளியேறணுன்றது அவங்க நோக்கம் கிடையாது. அவங்க நோக்கம் கடலும் ஆறும் இயற்கையாக இயல்பாக சங்கமிச்சாதான் கடல்லிருந்து மீன் வரத்து உள்ளே வரும். ஆற்று ஆற்றுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் பரப்புலேருந்து தண்ணீர் வந்து நன்னீர் வந்து கடல் நோக்கி ஓடும், ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கடல் நோக்கி ஓடும்ன்றது அவங்களுடைய அறிவியல் புரிதல். ஸோ அந்த அந்த புரிதலில் இந்த நீரோட்டம் நடந்தால் மட்டும்தான் அண்மை கடல் வளமும் ஆழத்தில் இருக்கக்கூடிய இறால் நண்டு வளமும் அதிகரிக்கும்ன்றது அவங்களுடைய அறிவியல். அப்போது யாருக்கு வந்து முகத்துவரம் அடைப்படுதோ இல்லையோ மீனவர்களுக்கு அடைப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து வாழ்க்கை இவங்களுக்கு வாழ்வாதாரம். என்வரன்மெண்ட் மூமெண்ட்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த வாழ்க்கை முறைக்கு தேவையான ஒரு இயற்கை செயல்பாடு, அதை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறாங்க, நடக்கலை ஆனால் செஞ்சுக்கிறாங்க. இப்படி சில அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம வந்து மீனவ அமைப்புகளுடைய அதாவது அந்த கிராம அமைப்புகளுடைய கான்ட்ரிபியூஷனை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்டாக அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து நம்ம அதோட கான்ட்ரிபியூஷனை வந்து புரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து நிறைய தொழிற்சாலைகள் சார்ந்து சிக்கல்கள் வரும்போது மீன இந்த கிராம அமைப்புகள் வந்து அதுக்கு வலுவா எதிர்த்து நின்று இருக்கு. என்னன்னு சொன்னா அரசாங்கம் தரக்கூடிய வாக்குறுதி அதெல்லாம் நம்பி பல கிராமங்கள் வந்து இந்த தொழில் வளர்ச்சி எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டா கூட காலப்போக்கில் தொழில் பாதிப்புன்ற விஷயம் வரும்போது கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போ என்ன எந்த பகுதியிலே முகத்தார குப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இந்த கொற்றலை ஆறில் கழிவுகள் கொட்டப்படுறதுக்கு எதிராக கோர்ட் கேசஸ்ஸு போராட்டங்கள்னு சொல்லி தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து என்விரான்மெண்டல் மூமெண்ட் வந்து அந்த கிராமத்துடைய கட்டமைப்பை ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்க. பட் இங்கே நடந்த அதே அந்த என்விரான்மெண்டல் கான்சியஸ்லேருந்து மூமெண்ட்டுடைய அறிவும் மக்களுடைய கோபமும் ஒன்றிணைஞ்ச மாதிரி எல்லா இடத்துலையுமே இவங்க ஒன்றிணைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அப்போது அதனால்தான் திருப்பி போன பதிலுக்கே திருப்பி போகிறேன் நான். அங்கே வர வேண்டிய மாற்றம் என்பது வந்து வளர்ச்சி நோக்கி இருப்பதற்கு வெளியிருந்து சில உந்துதல்களை தர வேண்டியது. அது சோசியல் மூமெண்ட்டாக ஒவ்வொரு தேவை இருக்குது. நான் ஜனநாயகத்தை பற்றி இப்போ அதிகமாக பேச வேண்டியது என்விரான்மெண்டல் மூமெண்ட்டை வந்து அவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய சூழலியல் அறிவை வந்து பொது அறிவா மாற்ற வேண்டிய வேலையை என்விரான்மெண்ட் செய்ய வேண்டியது. அப்படிதான் அதை பார்க்கணும்.
சுனாமிக்கு அப்புறம் வந்து சிவில் சொசைட்டியோட ரோல் வந்து ஃபிஷிங் வில்லேஜஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த சிவில் சொசைட்டிஸ் பிளே பண்ற ரோல் ஒரு சைட்ல, அதே மாதிரி ஊர் பஞ்சாயத்து பிளே பண்ற ரோல் ஒரு சைட்ல, அதாவது வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் வந்து மக்களுக்கு அவங்க ஏற்றுக்கிட்டு கொண்டு வராமல் என்ஃபோர்ஸ் பண்ண நிகழ்வுகள் எல்லாம் நிறையா நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகளுக்கு எதிராக மக்களும் வந்து அவங்களோட சக்தி பொறுத்து அவங்களோட அதாவது ஒரு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டி வந்து எந்த அளவுக்கு போராட முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ 3 மாதம் ஒரு கிராமம் வந்து தொழிலுக்கு போகாம போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன மாதிரியான இப்போ தொழிலுக்கு போனால் தான் சாப்பிடவே முடியும். அப்போ 3 மாதம் தொடர்ந்து கோரமண்டல் கோஸ்டில் ஒரு கிராமம் வந்து புதுக்குப்பம்ங்கிற கிராமம் வந்து ILFS ஒரு பவர் பிளான்ட்டு, அந்த பவர் பிளான்ட்டுக்கு எதிராக அதாவது ஃப்ளை ஆஷ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க, அந்த இஷ்யூக்கு எதிராக பெண்கள் முன்னெடுத்து ஒரு 3 மாதம் போராடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இப்பவும் சரி. பட் ஆனால் இதை வந்து ஒரு பதிவு பண்ணுறதோ இல்லை வந்து அதை வந்து பரவலாக வந்து எடுத்து செல்றதோங்கிறது வந்து கிடையாது. ஸோ அந்த தவறை வந்து திருத்தணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் இருக்கு.
என்னோட கேள்விகள் இதோட நிறைவடையுது. நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ முடிவுரையாக எதுவும் நீங்கள் பகிர்ந்துக்க விரும்பினாலோ சொல்லுங்க.
அது ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இங்கே பல்லவர்காட்டில் இந்த வளமை மேன்மை பற்றி பேசணும் இல்லையா, அது ரொம்ப இன்டர்நேஷ்னல் சினாரியோவில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல தொழில் செய்கிற சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாட சிஸ்டம். ஸோ நிறைய இன்டர்நேஷ்னல் சாரா கருத்தல் மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஸ் அவங்க ஜியோகிராஃபர் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பிஹெச்டி திசிஸ் அங்கே தான் பண்ணாங்க. ஸோ அவங்க ஸ்டடியில் முக்கியமாக அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்னென்னா, ஒரு பக்கம் அர்பனைசேஷன் ரிவர்லேருந்து ஃப்ரெஷ் வாட்டர் வர்றதுடைய குறைவு, இது மாதிரியான ப்ராசஸால் வந்து ஆற்றுல வந்து தொழில் ஒரு பக்கம் மெயினாக பாடசிஸ்டத்துடைய ஆப்ரேஷனே வந்து இறாளுடைய கிடைக்கக்கூடிய பகுதிகளை கிராமங்கள் வந்து அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறது தான் லாட்ரி சிஸ்டம் மாதிரி ஒரு ரொட்டேஷன் பேசிஸில். ஸோ மொத்தம் ஒரு 27 பாயிண்ட் வந்து மூணு ரீஜனில் அவங்க ஐடென்டி பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸை தலைக்கட்டை வந்து பிரித்து ரொட்டேஷன் பேசிஸில் 1ஆம் தேதி நீங்கள் A1 பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா 2ஆம் தேதி A2 அப்படின்னு நீங்கள் டே உங்கள் ரொட்டேஷனில் உங்களுக்கான அக்சஸை வந்து உறுதிப்படுத்துறது தான் பாட்டு சிஸ்டம் வச்சுக்கோங்க. அதில் பாப்புலேஷனோட இன்க்ரீஸில் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றதுலாம் யாருக்கும் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது. இப்போ ஓவர் தி இயர்ஸ் யூசேஜில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. வாரத்துக்கு ஒரு நாள் டெய்லி அந்த ரொட்டேஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்றது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக வாரத்தில் 2 நாள் மாதிரி, வாரத்தில் 1 நாள் மாதிரி, மாதத்தில் 2 நாள் மாதிரி, இப்போ அந்த சைக்கிள் வந்து ஒருத்தருக்கு தொழில் கிடைக்கிறதுக்கான நாள் வந்து அதிகரிச்சிட்டே போகுது. ஸோ அதை அவங்க எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு பக்கம் ட்ரெடிஷ்னலாக ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசமாக இது ஹிஸ்டாரிக்கலாக இருந்தாலும் இப்போது கண்டெம்பரரியாக பயங்கரமான கிரைசிஸ் இருக்குது. ஸோ ஒருத்தர் ஆள் மட்டும் இன்னொருத்தர் கை வைக்க மாட்டாங்க ட்ரெடிஷ்னலாக, அது ஒரு நாம்ஸாகவே ஃபாலோ பண்ணப்படும். அதெல்லாம் இப்போ மாறிப்போகுது, நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் உருவாகுது ரிசோர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுல. இந்த பாட சிஸ்டத்துக்குள்ளே வராத வில்லேஜஸ் வந்து எங்களுக்கு ரைட்ஸ் வேணும்னு சொல்லி உள்ள சண்டை உள்ள வராங்க. இப்போது பயங்கர கான்ஃப்ளிக்டில் இருக்குது. ஆனால் ரிசோர்ஸ் இல்லாத ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறது இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஷேர் பண்ணிக்கிறது ரிசோர்ஸ் இல்லை பாவர்ட்டியை, இவங்க இதை தொழிலாக மையமாக வச்சுக்காம வேறு தொழில் நோக்கி போனாங்கன்னு சொன்னால் வேறு ஏர்னிங் பண்ண முடியும். ஆனால் இது ட்ரெடிஷ்னலாக நமக்கு இருக்கிற தொழில் அப்படின்ற நினப்பு இருக்கிறதுனால இது விட்டும் போக மாட்டுறாங்கன்னு நிறைய ஆர்கியூ பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளும் உடன்பாடோடு பேசக்கூடிய விஷயந்தான். அவங்க அதுக்கு நிறைய கிளைமேட் சேஞ்சுன்ற கான்செப்டில் இருந்து நிறைய விஷயங்கள் ஆர்கியூமெண்ட் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, ரெமிடின்னு ஒன்று சொல்ல வராங்க கடைசியாக. ஸோ அதுதான் வந்து இந்த பஞ்சாயத்து சிஸ்டம் இன்னும் நம்ம வந்து ஏன் வந்து அதை வந்து வேணான ஒதுக்க முடியாது பயன்படுத்தணுன்றதுக்கான பிரச்சனை அங்கே தான் நமக்கு கிடைக்கும். என்னன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு கிராம பஞ்சாயத்து சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அது கான்ட்ரவர்சியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், இந்த கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாம், ஏலம் விட்டுடலாம், ஆக்ஷனிங் விட்டுட்டோம்னா எவன் ஆக்ஷனிங் எடுக்கிறானோ அவன் ரொட்டேஷன் பேசிஸில் இல்லாமல் டெய்லி ஆட்களை வச்சு இறால் அறுவடை பண்ணிக்கலாம், இந்த மீனவர்களும் வாய்ப்பு இருக்கவங்க அதில் வேலை செய்யலாம், அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தில் ஒரு ஷேரை வந்து இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு பிரித்து கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து மக்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க 3 ரீஜனில் ஸ்டடி பண்ணுறாங்க. கேரளாவில் வல்லற்பாடம்னு ஒரு இதே போல் ஒரு லாக் ஒன்று, நெகம்போ லாக் ஒன்று ஸ்ரீலங்காவில் நார்தன் ப்ரொவின்ஸில், இங்கெல்லாம் ஸ்டடி பண்ணி இதே போல் பாட சிஸ்டம் கேரளா வளர்ப்படத்துலையும் இருக்குது, ஸ்ரீலங்கா நெகம்போ லகுன்லேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் இதே போல் கான்ஃப்ளிக்ட் இருந்தது. ஸோ அவங்க ஒரு ஆல்டர்னேட் மாடலில் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, புளிக்கடுக்கான ஆல்டர்னேட் மாடலாக இருக்கிற ஃபிஷிங் கிரவுண்ட்ஸை வந்து ஏலம் விட்டுட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுறது அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. அவங்க ஸ்டடி பண்ணது எல்லாமே ஆர்குமெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப உடன்பாடு. அவர் கொடுக்குற கிளைமேக்ஸ் வந்து இது ஒரு கிளைமேக்ஸ். ஸோ ப்ரைவேட்டைஸ் பண்ணால் இன்னும் அதிகமாக சுரண்டப்படும் அப்படின்றது உண்மையாக இருக்குமே தவிர, இருக்கிற ரிசோர்ஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு மெக்கானிசமாக வந்து எப்படி நல்ல ஆல்டர்னேட்டாக இருக்குன்னு எனக்கு தோணலை. ஸோ இவங்க இதுக்கு மாடல் எதை சொல்கிறாங்கன்னா, கேரளாவில் வளர்ப்படத்தில் இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை வந்து அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த ட்ரெடிஷ்னல் பாட்டர் சிஸ்டத்தை உடச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஃபிஷரி சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு சொசைட்டி. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போய் மீன் பிடிக்க அவசியம் கிடையாது. ஃபிஷரி சொசைட்டி சார்பாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸு அவங்களுக்குள்ள இந்த வேலையை மட்டும் செய்கிறதுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க, மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு 10 பேர் இருப்பாங்க, மற்றவங்க வேறு தொழில் பொருள் போயிட்டுருப்பாங்க. ஒரு சொசைட்டியோட மெயின்டெனன்ஸுக்கு அவங்க சந்தா கட்டுவாங்க. அப்போது இந்த சொசைட்டி வந்து இரவை பிடிச்சி வியாபாரம் பண்ணும், சொசைட்டியோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணும், வேறு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும். அதாவது இந்த ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் எல்லாம் வேறு இடத்துல தொழில் பண்ணுறதுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாடலில் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாடல் சொல்கிறேன்ற பேரில் இப்படி ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து சொல்கிறாங்க. ஸோ பை சான்ஸ் பாட சிஸ்டம் நிர்வகிக்கிறது பஞ்சாயத்து இன்ஃபியூஷன் எல்லாமே இருந்ததுன்னு சொன்னால், இவங்க சொல்ற மாடல இவங்க சொல்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து ஏலம் விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் வறுமையே அவங்க வந்து பகிர்ந்து கொள்றாங்கன்னு சொன்னா கூட அந்த ரிசோர்ஸ் அவங்க கண்ட்ரோல் இருக்குல்ல, அது இன்னைக்கும் கண்ட்ரோல் இருக்கிறது காரணம் பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷன்.
பகத், பிரபா இருவருக்கும் இந்த பாட்காஸ்ட்ல கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இது போல ஒரு குறிப்பிட்ட புவியியல் மற்றும் மானுடவியல் கோணத்தை ஆர்வத்துடன் கேட்டவர்களுக்கும் எங்களது நன்றி. இங்கே வர நிபுணர்கள் விவாதிக்கிற ஆய்வு கட்டுரைகளை படிக்க கீழிருக்கிற லிங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். மேலும் அதை பற்றி உரையாட விரும்பினால் n.ramesh@lse.ac.uk என்ற முகவரிக்கு இமெயில் அனுப்புங்க.